அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழ் ஓசை. பிப்ரவரி மாதம் 3 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ்வாசியில் முதல் செய்தி அறிக்கையை பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில், சென்னையில் 800 துறைமுகம் அருகே மோதிக்கொண்ட இரு கப்பல்கள் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுவது குறித்த செய்தி.
இது வந்து அந்த துறைமுகம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு. அதே போல வந்து கோஸ்ட்கார்டு வந்து ஆக்சுவலா வந்து அவங்க தான் வந்து இனிஷியேட் பண்ணும். இதை டிஜி ஷிப்பிங்கோடு கோஆர்டினேட் பண்ணிட்டு.
இலங்கையில் இன்று முதல் தகவல் அறியும் உரிமை சட்டம் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் அதன் தாக்கம் குறித்த பேட்டி.
இது என்னவென்றால், ஏட்டு சுரக்க கைக்கு உதவாது என்பது போல, இது வெறும் பத்திரமாக ஆவணமாக மட்டும் இருந்தால் இது கடவி இறுதியாக மனித உரிமை போன்ற ஒரு நிலைமை தான் ஏற்படும்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பருதி மற்றும் பிரமிளா கிருஷ்ணன்.
மியான்மரில் உள்ள படையினர் பெரும் எண்ணிக்கையிலான வயது வந்தோர் மற்றும் குழந்தைகளை கொன்றிருப்பதாகவும், ரோஹிஞ்சா முஸ்லிம்கள் மீது திட்டமிட்ட கூட்டு பாலியல் வல்லுறவில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஐநாவின் விசாரணைக் குழுவின் தலைவர் லீனியா அர்விட்சன் குற்றம் சாட்டியுள்ளார்.
I think what you're seeing is a pattern of human rights violations that are
மானுட குலத்துக்கு எதிரான குற்றங்களாகவும் மற்றும் இன சுத்திகரிப்பாகவும் இந்த வன்செயல்கள் கருதப்படக்கூடியவை என்று அவர் மேலும் கூறியிருக்கிறார். கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து மியான்மரிலிருந்து அண்டை நாடான வங்கதேசத்திற்கு தப்பிச் சென்ற 60,000 மேற்பட்டவர்களில் 200 அதிகமானோர் மானோரை ஐநா பேட்டி கண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்தில் படையினர் குழு ஒன்றின் மீது கத்தியால் தாக்குதல் நடத்திய ஒருவரை பிரெஞ்சு சிப்பாய் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு பலத்த காயத்தை ஏற்படுத்தியுள்ளார். படையினரில் ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாக போலீஸ் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தாக்குதல்தாரி மீது 5 துப்பாக்கி குண்டுகள் சுடப்பட்டதாகவும், அவர் அரபு மொழியில் இறைவன் பெரியவர் என்று கூக்குரலிட்டதாகவும் அதிகாரி தெரிவித்தார். தாக்குதல்தாரி வயிற்றில் சுடப்பட்டார். ஆனால் அவரை அவசர சேவை பிரிவினர் எடுத்துச் செல்கையில் நினைவுடன் இருந்தார். பிரெஞ்சு உள்துறை அமைச்சகம் இந்த சம்பவத்தை மிகவும் அபாயகரமான சம்பவம் என்று கூறியுள்ளது.
அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களை பற்றி கவலை இல்லை என்றும், ஆனால் தான் ஒரு போரை முதலில் ஆரம்பிக்கப் போவதில்லை என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. அதிபர் டிரம்ப் ட்விட்டரில் தெரிவித்திருந்த கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜவாத் ஷெரீப் ட்விட்டரில் கருத்து கூறியுள்ளார். நெருப்புடன் ஈரானியர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று முன்னர் டிரம்ப் கூறியிருந்தார். அதற்கு பதில் கூறியுள்ள ஜவாத், அதிபர் ஒபாமாவின் நிர்வாகம் ஈரான் நாட்டிடம் எவ்வளவு அன்பாக இருந்தது என்பதை அவர்கள் உணரவில்லை என்று கூறியுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரானின் நடத்தையை மாற்றுகின்ற புதிய யுத்தியை செயல்படுத்தும் நேரம் வந்துவிட்டது என்று சவுதி அரேபிய ராணுவ செய்தி தொடர்பாளர் முன்னர் தெரிவித்திருந்தார்.
ஜப்பானில் உள்ள சரிந்து வரும் ஃபுகுஷிமாவில் உள்ள அணுமின் நிலையத்தில் இருந்து வெளிப்படும் கதிர்வீச்சானது வரலாறு காணாத வகையில் பதிவாகியுள்ளது. ஒரு கட்டத்தில் சேதமடைந்துள்ள 2வது அணு உலையில் முன்பிருந்ததை காட்டிலும் கதிர்வீச்சு 7 அதிகமாக பதிவாகியிருந்தது. மிகச்சிறிய நேரம் அந்த கதிரியக்கத்தை அனுபவித்தாலே ஒரு நபர் இறந்து போகக்கூடும் அளவுக்கு இது இருந்தது. தற்போதுள்ள கதிர்வீச்சு அளவுகளை பார்க்கும்போது அங்கு அனுப்பப்படும் ரோபோக்கள் கூட சுமார் 2 வேலை செய்வதை நிறுத்திவிடும் என்று கூறப்படுகிறது.
அமெரிக்காவில் கடந்த மாதம் ஒட்டுமொத்த வேலைவாய்ப்பு அதிகரித்து சுமார் 2.30 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாத எண்ணிக்கையிலிருந்து ஒப்பிடுகையில் மிக அதிகமாகும். அமெரிக்காவில் வேலையில்லாதோரின் விகிதமானது 4.7 to 4.8 லேசாக அதிகரித்துள்ளது.
நாட்டில் பணத்தட்டுப்பாடு உள்ளதால் இந்த ஆண்டு நடக்க வேண்டிய நாடாளுமன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று சாடின் அதிபர் இட்ரிஸ் தேபே தெரிவித்துள்ளார். எண்ணெய் விலையில் ஏற்பட்ட சரிவால் சாட் நாடு மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொருளாதார பிரச்சினைகள் பொதுமக்களிடம் அதிருப்திக்கு வழிவகுத்துள்ளன.
செய்தியறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். சென்னை 800 துறைமுகம் அருகே 2 கப்பல்கள் மோதிக்கொண்டதால் பெருமளவில் கச்சா எண்ணெய் கடலில் கசிந்து கடற்பகுதி முழுவதும் எண்ணெய் படலம் பரவியுள்ளது. அதை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அந்த கப்பல்கள் சிறைபிடிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதுகுறித்து தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரிடம் கேட்டேன்.
கோர்ட்ல வந்து சம் அசோசியேஷன் வந்து ஒரு டைரக்ஷன் வாங்கி பேஸ்ட் அந்த டைரக்ஷன் வந்து இப்போ வந்து கஸ்டடியில வந்து காமராஜ் போர்ட்ல இருக்கு.
யார் அதை அந்த சிறைப்பிடிப்பு நடவடிக்கை எடுத்திருப்பது?
இது வந்து அந்த துறைமுகம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு. அதே போல வந்து கோஸ்ட்கார்டு வந்து ஆக்சுவலா வந்து அவங்க தான் வந்து ஆக்சுவலா இனிஷியேட் பண்ணும். இதை டிஜி ஷிப்பிங்கோடு கோஆர்டினேட் பண்ணிட்டு, ஏன்னா கடற்பரப்புல பொதுவாக வந்து பொல்யூட் பண்ண வந்து கோஸ்ட்கார்டு தான் அந்த ஆக்ஷன் எடுக்கணும். எண்ணெய் படிவங்களை அகற்றுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா வந்து அம்மாவுடைய அரசு வந்து முழுமையான அளவுக்கு வந்து எல்லா விதமான வந்து கிட்டத்தட்ட 15 துறைகளை வந்து ஒருங்கிணைச்சு அதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணியை மேற்கொண்டிருக்கு. ஏறக்குறைய 90 டன் வந்து அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது எடுத்திருக்கோம் ஆயில். இப்போ வந்து இன்னும் ஒரு 10 டன் இருந்தால் இந்த என்டையர் வந்து இந்த படிவத்தை வந்து இன்னும் ஒரு நாளில் வந்து அதை வந்து முழுமையான அளவுக்கு அது நீக்கிறதுக்கு மாநில அரசு எல்லா விதமான நடவடிக்கையும் அம்மாவுடைய அரசு போர்க்கால அடிப்படையில் எடுத்திருக்கு.
சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த கப்பல்களுடைய அவர்கள் மீது வந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? எந்த பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது?
எல்லாம் இல்ல இல்ல, நீங்க கேட்ட கேள்வி கிளைம் என்னும்போது அதெல்லாம் மைண்ட்ல வச்சு நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிளைம் வந்து நம்ம ஆர்எஸ்எஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணோம்.
கடலில் இருந்து கடலோரம் வந்து சேரும் அந்த கழிவுகள் வந்து எங்க கொட்டப்படுகிற அந்த கொட்டப்படும் கழிவுகளால் வந்து பாதிப்பு ஏற்படுறதாகவும் ஒரு கருத்து இருக்கு.
அதுதான் இப்ப நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கூட பேச்சு கொடுத்துருக்காரு. அதாவது இந்த சுவாசிப்பு சம்பந்தமான வியாதிகள், தோல் சம்பந்தமான வியாதிகள் வரலாம், அந்த மாதிரி எதுவுமே வந்து சரௌண்டிங்ஸ் ரிப்போர்ட் ஆகல. இருப்பினும் பாத்தீங்கன்னா வந்து அந்த பேரல்ல வந்து அந்த இது வந்து குரூட் ஆயில் தானே, அதனால இதை வந்து மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்றதுக்கு நாம வந்து அது வந்து ரிஃபைன் பண்றதுக்கு வேண்டிய
மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தோடு வந்து தமிழக அரசு தொடர்பு கொண்டிருக்கிறதா? ஏனென்றால் ஒரு பாதிப்பிலிருந்து தப்பி இன்னொரு பாதிப்பிலிருந்து சிக்கிவிடக் கூடாது என்று பொதுமக்கள் தரப்பில் கவலை தெரிவிக்கப்படுகிறது இல்லையா?
எல்லா நிலைகளிலும் நம்முடைய வந்து பாத்தீங்கன்னா கருத்துருவம் வந்து பாத்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி மீட்டிங் லெவல்ல நடத்தப்பட்டிருக்கு, அங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்தப்பட்டிருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட் கருத்துக்கள் எல்லாம் வாங்கப்பட்டு எல்லா இடங்களையும் வந்து இப்ப எல்லாமே வந்து முன்மொழிவு கூட அனுப்பப்பட்டிருக்கு. அதனால வந்து நீங்க சொல்ற வந்து அந்த கருத்தெல்லாம் வந்து சொல்லப்படும்.
தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார். ஒரு பெண்ணின் மண்டை ஓட்டின் அடிப்பகுதியில் உயிருடன் இருந்த ஒரு கரப்பான் பூச்சியை சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை மருத்துவர்கள் உயிரோடு அகற்றியிருக்கிறார்கள். அது குறித்து அந்த மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை பிரிவின் தலைவர் டாக்டர் எம் என் சங்கரிடம் கேட்டார் பிரமிளா.
42 வயது மதிக்கக்கூடிய பெண்மணி சென்னை அடுத்த ஈஞ்சப்பாக்கம் இடத்துலேருந்து வந்தாங்க. அவங்க 31ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 அளவில் மூக்குக்குள்ளே ஏதோ ஒரு அரிப்பு மாதிரி ஒரு எரியிற சென்சேஷன் மாதிரி இருந்தது. அது மூக்கு ஏதோ தட்டி விட்டுருக்காங்க, தட்டி விட்டு திருப்பியும் தூங்கியிருக்கிறாங்க. பட் அவங்களால கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மூச்சு விட முடியலை, ஒரே தலைவலி, உள்ள ஏதோ அசைகிற மாதிரி ஒரு அதிர்வு மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. உடனே அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க. மொதல் டாக்டர் பார்த்துட்டு உள்ள சதைதான் வளர்ந்துருக்கு, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஊசி போட்டுருக்காங்க. அது சரியாகல அப்படியும் கண்டினியூ ஆகிறதுனால வேற ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. 3வது ஒரு ENT டாக்டரையும் போய் பார்த்துருக்குறாங்க. அவங்க மூக்குள்ளார தண்ணி அடிச்சுட்டு ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இருக்காது, அப்படியே தான் இருந்தால் கூட வெளியில் வந்திருக்கும், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி பூச்சி எல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க ஏதோ ஒரு பூச்சி ப்ராப்ளம் போயிருக்கலாம்னு நினைச்சாங்க. சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததுனால ஸ்டான்லி மருத்துவ கல்லூரிக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் வந்தோடனே அவங்க சொன்ன சிம்டம்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. சோ நாங்க உடனே மூக்குக்குள்ள ஒரு எண்டோஸ்கோப்ன்ற கருவி மூலமா உள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒன்றும் தெரியல, பட் அவங்க ஏதோ இருக்கு இருக்குன்னு சொல்லும்போது திருப்பி கொஞ்சம் டீப்பா பார்க்கும்போது தான் மூளையுடைய ரூஃப் மேல் பகுதியில பிரெயின் அதாவது கல்லுக்கு கீழ்ப்பகுதியில ஒரு பெரிய கரப்பான் பூச்சி இருந்தது பார்த்தோம். அந்த கரப்பான் பூச்சிய பக்கத்துல லோக்கல் அனஸ்தீசி நம்ம கொடுத்து மெதுவா அப்படியே எடுத்தோம். பட் அது உள்ள இருந்து வர மாட்டேங்குது, அது எடுத்தாலும் அது உள்ளேயே மாட்டிக்கிட்டு இருந்தது. ஏன்னா அது ஒரு பெரிய கரப்பான் பூச்சி மூளையுடைய கீழ்ப்பகுதியில இருந்ததுனால அந்த இடம் கொஞ்சம் இருட்டா இருந்தது, அந்த இடம் கொஞ்சம் சின்னதாகவும் இருந்தது. போய் மாட்டிக்கிட்டதுனால அதால திருப்பி வர முடியல, பிளஸ் அந்த இடத்துல அதை கடிச்சுக்கிட்டு உட்காந்துகிட்டு இருந்தது. நாங்க சக்ஷன்ற கருவி மூலமா அது மெதுவா இழுத்து கீழே வர கொண்டு வந்து அப்புறம் வேற ஒரு ஃபோர்செப்ஸ்ன்ற கருவி மூலம் மெதுவா உயிரோட அதை வெளியில எடுத்தோம்.
டாக்டர் சங்கர், ஏர்செல் மேக்சிஸ் அலைக்கற்றை ஒதுக்கீடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோரை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டுள்ளது. அது குறித்து பிரமிளா.
ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் முன்னாள் தொலைத்தொடர்பு அமைச்சர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு அரசு வழக்கறிஞர் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதே நேரத்தில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை ஆகியவையும் தனித்தனியாக மேல்முறையீடு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஆனந்த் குரோவர் இன்று தாக்கல் செய்த மனுவில் ஒரு வழக்கின் தீர்ப்பு மேல் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு செல்லும் சாத்தியக்கூறு இருக்கும் பட்சத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களிடமிருந்து ஜாமீன் பத்திரத்தை பெற வேண்டியது விசாரணை நீதிமன்றத்தின் பணி என்றும் அதை செய்ய சிபிஐ நீதிமன்றம் தவறிவிட்டது என்றும் தெரிவித்தார். அதேபோல் விசாரணை நீதிமன்றம் தனது அதிகார வரம்பை மீறி மாறன் சகோதரர்களின் முடக்கப்பட்ட 742 கோடி ரூபாய் சொத்துக்களை விடுவிக்குமாறும் உத்தரவிட்டிருக்கிறது என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். ஜாமீன் பத்திரம் பெற வேண்டும் எனவும் சொத்துக்களை விடுவிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் ஆனந்த் குரோவர் வலியுறுத்தினார். இது தொடர்பாக மேல்முறையீடு செய்ய அமலாக்கத்துறைக்கு தான் ஆலோசனை கூறியிருப்பதாகவும் சிறப்பு அரசு வழக்கறிஞர் என்ற முறையில் தான் மனு செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய சட்ட ரீதியாக இதற்கு தகுதி இருக்கின்றதா என்பதை நியாயப்படுத்த வேண்டும் என்று தலைமை நீதிபதி ஜே எஸ் கெஹர் தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மேல்முறையீடு தொடர்பான விசாரணை வரும் 10ஆம் தேதி நடைபெறும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
பிரமிளா வழங்கிய குறிப்பை கேட்டீர்கள். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் இன்று முதல் தகவல் அறியும் உரிமை சட்டம் அமலுக்கு வருகிறது. இதனால் எத்தகைய மாற்றங்கள் ஏற்படும் என்று மனித உரிமை செயற்பாட்டாளர் கண்டி பாலகிருஷ்ணனிடம் கேட்டேன்.
எந்த விதத்திலும் பொறுப்பேற்று என்ற ஒரு கலாச்சாரமோ அல்லது பகிரங்கத்தன்மை என்ற கலாச்சாரமோ இல்லாமல் தான் அரசாட்சி இந்த நாட்டிலே நடத்தப்பட்டு வந்திருக்கின்றது. அதனால்தான் படிப்படியாக ஒவ்வொரு தசாப்தத்திலும் ஊழல்கள் வலிந்த அதிகரித்த அரசோட சொத்துக்கள் வீணாக்கப்படுகின்ற ஒரு அரசாட்சி நடைமுறை இருந்தது. ஆகவே இந்த தகவலறியும் சட்டம் என்பது உண்மையிலேயே இது முறையாக நடைமுறைப்படுத்த சிறிது காலம் எடுக்கும் என்றால்,
நீங்க சொல்வதை பார்க்கும் பொழுது அரசாங்கம் வந்து முழு மனதோடு இந்த சட்டத்தை கொண்டு வரவில்லை என்றும் அதனால் இது வந்து முழுமையாக அமல்படுத்தப்படுமா என்ற சந்தேகம் இருப்பதாகவும் நீங்கள் கூறுகிறீர்கள் இல்லையா?
அரசாங்கத்தில் சிலர் சேதமாக பிரதம அமைச்சர் போன்றவர்கள் முழுமையான ஆர்வத்தோடு தான் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். ஆனால் அரசாங்கத்தில் உள்ள இந்த கடந்த கால அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கை நிலைமையை பார்க்கும் பொழுது, அவர்கள் சொத்து சேர்த்த முறைமைகளை பார்க்கும் பொழுது, அரசு அதிகாரிகள் செயல்படுகின்ற முறைமையை பார்க்கும் பொழுது அவர்களுடைய செயற்பாட்டில் மாற்றம் ஏற்பட வேண்டும், அவர்களுடைய மனநிலை மாற்றம் ஏற்படும் பொழுதுதான் இது பூரணமாக அமல்படுத்தப்படும் என்று கூறின ஒழிய எல்லாருமே அந்த வகையில் உள்ளவர்கள் தான். விழிப்புணர்வு உள்ள ஆர்வமுள்ள பிரஜைகள் இருப்பார்கள். ஆனால் தவறு செய்பவர்கள் இரண்டு முறை சிந்தித்துத்தான் தவறு செய்வார்கள். அரசாங்கத்தினுடைய பகிரங்கத்தன்மையும் பொறுப்பேற்றல் தன்மையும் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது.
இந்த சட்டத்தை பொறுத்தவரை அரசாங்கம் வந்து வெளிப்படையாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கான அந்த அம்சங்கள் வந்து இந்த சட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றனவா, அல்லது இன்னும் அரசாங்கத்தினுடைய அந்த செயல்பாடுகளை வந்து எப்படிப்பட்ட செயல்பாடுகளாக இருந்தாலும் அதை பாதுகாக்கக்கூடிய அளவில் இருக்கிறதா?
அதிகாரம் நடைமுறைகள் எல்லாம் சிறந்த முறையிலே அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது என்னவென்றால், ஏட்டு சுரக்க கைக்கு உதவாது என்பது போல இது வெறும் பத்திரமாக ஆவணமாக மட்டும் இருந்தால் இது கடவி இறுதியாக இந்த மனித உரிமை போன்ற ஒரு நிலைமை தான் ஏற்படும். அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்காக பிரஜைகள் ஒருங்கிணைந்து அமைப்பு ரீதியாக இயங்க வேண்டும். அதே போலதான் இந்த சட்டம் என்ன என்பதை பிரஜைகள் முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
கண்டி பாலகிருஷ்ணன். இலங்கை சுதந்திரமடைந்து 69 ஆண்டுகள் ஆன பிறகும் மாற்றுத்திறனாளிகளின் அடிப்படை உரிமை சார்ந்த சுதந்திரம் உரிய முறையில் பாதுகாக்கப்படவில்லை என்று கவலை வெளியிடப்பட்டுள்ளது. அது குறித்து மாணிக்க வாசகம்.
இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்து 69 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆயினும் மாற்றுத்திறனாளிகளின் அடிப்படை உரிமை சார்ந்த சுதந்திரம் கூட உரிய முறையில் பாதுகாக்கப்படவில்லை என்று வடமாகாண மாற்றுத்திறனாளிகளுக்கான அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். நாளை இடம்பெறவுள்ள சுதந்திர தினத்தையொட்டி கிளிநொச்சியில் உள்ள அந்த ஒன்றியத்தின் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளின் நடமாடும் சுதந்திரம், வாக்களிக்கும் சுதந்திரம், தகவல் அறியும் சுதந்திரம் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார்.
எல்லாரும் சொல்றோம் 48ஆம் ஆண்டு சுதந்திரம் வந்துட்டு, நாங்க சுதந்திர இலங்கையில வசிக்கிறோம். மாற்றுத்திறனாளி என்ற வகையில நாங்கள் ஒரு சுதந்திர இலங்கையில வசிக்கிறோமான்றது எங்களுக்கு எப்பவுமே கேள்விக்குறியா இருக்கு. என்னடா, எங்களுடைய நடமாடுற சுதந்திரம் கூட எங்களுக்கு போதுமான அளவு பாதுகாக்கப்படவில்லை. ஆகவே இந்த 69 சுதந்திர தினத்தில் யாவது இந்த கொள்கை வகுப்பாளர்களுக்கும் சட்டம் வகுப்பாளர்களுக்கும் தீர்மானம் மேற்கொள்வோருக்கும் எங்களுடைய சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி சொல்லப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கம்.
ஆயினும் சுதந்திர தின நிகழ்வுகளை பகிசரிக்கவோ எதிர்க்கவோ போவதில்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார்.
நாளைய சுதந்திர தினத்தை எங்களுக்கு சுதந்திரம் மறுக்கப்பட்ட ஒரு தினமாக கருதுகிறமே ஒழிய அதற்காக அதை பகிஷ்கரிப்பது, அதற்கு எதிராக வீதியில் இறங்கி மறியல் போராட்டம் நடத்துறது, அல்லது அது சார்ந்த ஏதாவது ஒரு உண்ணாவிரதத்தை மேற்கொள்வது என்ற விதமான கடுமையான தீர்மானம் எதுவும் நாங்கள் எடுக்க இல்லை. இந்த நேரத்தில் எங்களுடைய சுதந்திரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒளிப்படுத்துகிற ஒரு இதை கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் இன்னும் இந்த நிலைமை மோசமாகுமா இருந்தால் அந்த சுதந்திர தினத்தை பகிஷ்கரித்தல் அல்லது மறியல் போராட்டங்கள் செய்தது போன்ற விஷயங்களை மாற்றுத்திறனாளிகள் வீதியில் இறங்க வேண்டிய நிலைமை வரலாம். இப்போதைக்கு அவ்வளவு பாரதமா போகவில்லை நாங்கள்
என்றார் சுப்பிரமணியம் அவர்கள். இந்த சந்திப்பில் வடமாகாணத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக செயற்படுகின்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
மாணிக்க வாசகம் வழங்கிய அந்த செய்தியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.